திருச்சிற்றம்பலம். சைவம் டா டார்வின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: ஒன்பதாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
இந்த அளவிலே இந்த பொருட்களை, முப்பொருட்களை பற்றிய ஒரு சிந்தனையோடு நாம் இன்றைக்குள்ள பதிகத்தை பார்க்கலாம். வேணாட்டடிகள் அருளி செய்த பதிகம். வேணாட்டடிகள் அவருடைய பதிகத்தை முதலில் சிந்திக்கலாம். திருவிசை ஆசிரியர்கள் ஒன்பது பேர்னு நம்ம பார்த்தோம். அதுல ஆறாவது ஆசிரியர் யாருன்னா வேணாட்டடிகள். இவரு அதாவது அந்த காலத்துல நம்ம தமிழ்நாடு வந்து பன்னெண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டிருந்தது. தென்பாண்டி, குட்டம், குடம், கற்காவேன், பூளி, பன்றி, அருவா, அதன் வடக்கு, நன்றாய, சீதம், மலாடு, புனல் நாடு, செந்தமிழ் சேர், ஏதமிழ் பன்னிரு நாட்டு எண், அது அந்த பாடல். அதுல அந்த வேணாடு அப்படிங்கிறது சேர நாட்டுக்கும் தென்பாண்டி நாட்டுக்கும் நடுவே அதுக்கு அண்மையாக இருந்தது அப்படின்னு பாக்குறோம். இவர் அந்த நாட்டுல தோன்றினதுனால அந்த நாட்டோட பெயரை வச்சு இவரை வேணாட்டு அடிகள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இவர் அரசர் குலத்துல தோன்றி இருக்காரு. ஆனா அதெல்லாம் நிலையற்றதுன்னு புரிந்து கொண்டு துறவு மேற்கொண்டார். சிவபெருமான் மேல அளவற்ற பக்தியுடையவர். அந்த பக்தி பெருக்கால பல சிவத்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வணங்கி நமக்கு அவர் பாடவும் செஞ்சிருக்காரு. ஆனா அவருடைய பதிகம் நமக்கு ஒன்றுதான் கிடைத்திருக்கிறது. அது தில்லையில் இருக்கக்கூடிய நமது நடராஜ பெருமான் மீது பாடியிருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ அவருடைய பாடல் கருத்தை நம்ம பார்க்கணும். கோயில் என்ற தலத்துக்கு பண் புறநீர்மை, துச்சான செய்திடனும் பொறுப்பரன்றே ஆள் உகப்பார், கச்சாலும் சிறுகதலி இலை வேம்பும் கறி கொள்வார், எச்சார்வும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நச்சாய்கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானின்னு சொல்றார். நடம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே திருக்கூத்து தான். அவர் கூத்தப்பிரான் தில்லையில திருக்கூத்தை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார். இப்போ நமக்கு ஒரு அடிமை வேணும்னு யாராவது விரும்புறாங்க அப்படின்னா அந்த அடிமை வந்து இழிவான செயல்கள் செஞ்சாலும் பொறுத்துக்கிடணும். அதே மாதிரி கசப்பா இருந்தாலும் வாழை பிஞ்சு, அதான் கதலி பிஞ்சையும், கதலிங்கிறது வாழை குறிக்கும், சிறு கதலின்னு வருது இல்லையா, அடுத்து வேப்பிலை, இது ரெண்டும் கசப்பா இருந்தாலும் அதை சமையலுக்கு பயன்படுத்துறாங்க. எனக்கு ஒன்ன தவிர அதான் எச்சார்வும் இல்லாமை, எனக்கு எந்த சார்பும் கிடையாது, நீ ஒருத்தன் தான் எனக்கு சார்பு, அதனால நான் அப்படி இருக்கும்போது எந்த பற்றுக்கோடு இல்லை எனக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ என்னோட தொண்டை விரும்பாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று எனக்கு புலப்படவில்லை என்று சொல்லுகின்றார். வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே அரா பூண்பவனே, அந்த திருவாசகத்துல சொன்ன மாதிரியும் பட்டினத்தடிகள் சொன்ன மாதிரி கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்துருகி நில்லாப்பிளையும் நினையாப்பிளையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லாப்பிளையும் துதியாப்பிளையும் தொழாப்பிளையும் எல்லா பிள்ளையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பரின்னு சொல்றாள். அதனால பிழை செஞ்சாலும் நம்மை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிலே ஒரு விண்ணப்பம் செய்கின்றார். எதனால் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் செய்த தொண்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்கின்றார். அடுத்தபடியாக தம்பானை சாயப்பற்றார் என்னும் முது சொல்லும் ஒரு பழமொழி இருக்கும். பானைய சாச்சு தண்ணி பிடிக்க முடியாது, சிந்திட்டே இருக்கும், நிமித்தி வச்சாதான் தண்ணி பிடிக்க முடியும். எம்போல்வார்க்கு இல்லாமை என்னளவே அறிந்தொழிந்தேன். அது என்ன மாதிரி ஆட்களுக்கு இந்த பழமொழி பொருந்தாது போலுக்கு. ஏன்னா புதுசா வந்த தொண்டர்களுடைய அடியவர்களுடைய தொண்டையெல்லாம் நீ விரும்புற, வழி வழியாக உனக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னை நீ விரும்பாது இருக்கின்றாயே, அப்பா எனக்கு அது ஒரு வருத்தமாக இருக்கிறது என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றார். அடுத்த பாடல்ல பொசியாதோ கீழ்கொம்பு நிறை குளம் என்றது போல, இத நமக்கு பொருள் விளங்கணும்னா நிறை குளம் கீழ்கொம்பு பொசியாதோன்னு மாற்றணும். இப்ப ஏரி நிரம்பும், மழை பெஞ்சா ஏரி நிரம்பியாச்சுன்னா அடுத்தால என்ன செய்யும், அந்த பள்ளத்துல இருக்கக்கூடிய அதாவது அந்த அடைகரைன்னு சொல்லுவாங்க அங்கேயும் பொசியும், ஏரி நிரம்பினால் அடைகரை பொசியுங்கிறதும் பழமொழிதான். இப்போ பொசிதல்னா கசிந்து ஊறுதல் அப்படின்ட்டு, ஏரி நிறைஞ்ச உடனே மதகின் பாய்ச்சலால பயிர்கள்லாம் வளரும். அந்த பயிர்கள் மட்டும் இல்லாம கரையில முளைச்சிருக்க செடிகளும் ஊற்று பெற்றது அப்படி இந்த தண்ணியில ஊற்று பெற்று அப்படி வளரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ குளத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு சிறு மரத்துக்கு அந்த நீரு கசிஞ்சு பாயாதா, அது மதகின் வழியா போனாலும் இங்கேயும் கொஞ்சம் பாயாதா அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப நீ எனக்கு அடியேனுக்கு அருள் செய்ய வாராதிருத்தல் முறையோன்னு நான் முறையிட்டு பார்த்தாச்சு, நீயும் எனக்கு அருள் செய்ய மாட்டேங்கிற, பக்கத்துல இருக்க உமாதேவியாவது ஒரு பரிந்துரை செய்யலாம், அவளும் செய்யலையே, இதற்கு என்ன காரணம், நான் என்ன செய்வேன், நீங்க ரெண்டு பேரும் இப்படி கைவிட்டால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேக்குற. சிவபெருமான் அதாவது என்றது போல திசை நோக்கி பெழ்கணித்து சிவபெருமான் ஓ எனினும் இசையானால் எந்திரத்தும் என்னை உடையாள் உரையாடாள் நசையானேன் திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானேன்னு சொல்றார். அப்போ நான் என்ன பண்ணட்டும், நீங்க ரெண்டு பேரும் இப்படி என்ன அருள் செய்யாம விட்டுட்டீங்கன்னா நான் என்ன செய்வது அப்படின்னு அதுல ஒரு குறிப்பெச்சம் நமக்கு உணர்த்தப்படுகிறது. அடுத்து சமயங்கள், சமயங்கள் நிறைய இருக்கு உலகத்துல, ஆயாத சமயங்கள் அவரவர்கள் முன்பென்னை நோயோடு பிணிநெளிய இருக்கின்ற அதனாலே பேயா இத்தொழும்பனை தம்பிரான் இகழும் என்பித்தாய் நாயேனை திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே என்று சொல்லுகின்றார். அதாவது சமயங்கள் நிறைய இருக்கு, இந்த சமயங்கள்லாம் எதற்காக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்கள் பக்குவம் அடையும் பொருட்டு தான் இருக்கு. ஆனா அது புறச்சமயம் வகை வகையா நம்ம பிரிச்சிருக்கோம், புறப்புறச்சமயம் புறச்சமயம் அகப்புறச்சமயம் அகச்சமயம் எல்லாம் பிரிச்சிருக்கோம். அப்ப இந்த புறச்சமயங்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு முன்னாடி நீ என்னோட மனக்கவலையும் உடற்பிடியும் நீக்கல அப்படின்னா இவன் வழிபடுகிற கடவுளே மதிக்கல போல இவனை பேயின்னு நினைச்சு இவனுக்கு அவன் புறக்கணிச்சிட்டான் அப்படின்னு என்ன எல்லோரும் எள்ளி நகையாடுவார்கள், அங்கனம் செய்யக்கூடாது என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார். நமக்கு பக்குவம் வந்தாச்சுன்னா எப்பப்ப என்ன கொடுக்கணுங்கிறது இறைவனுக்கு தெரியும், யாருமே சொல்ல வேண்டாம். ஏன்னா பிறவிய கொடுத்ததே அவர், பிறவிய கொடுத்தது வினை நீக்கத்துக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. அப்பா பிராரத்தத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கிறதே புது ஆகாமியை சேர்க்குவது நம்முடைய தவறு தான். ஆனா அவர் நம்ம எல்லா வகையிலும் ஆற்றுப்படுத்தி தான் பாக்குறாரு. பெற்ற தாய் வந்து அந்த ஒவ்வொரு பிறவில பெற்றவங்க நம்மள அந்த உடம்ப பேண முடியும், ஆனா இவர் நமக்கு எப்போதும் உயிருக்குள்ள தாயாக இருக்கிறார், அவர் எவ்வளவு கருணையோட நம்மை பேணி கொண்டு இருக்கின்றார். அதனால இது ஏன் அப்படி சொல்றாருன்னா ஒரு ஆதங்கத்தில் நீ எனக்கு வந்து அருள் செய்யணும்னு கேக்குற மாதிரி ஒரு ஆதங்கத்துல கேக்குறார். அடுத்த பாடல்ல நின்று நினைத்திருந்து கிடந்து எழுந்து தொழும் தொழும்பனேன் ஒன்றை ஒரு கால் நினையாதிருந்தாலும் இருக்க ஒட்டாய் கன்று பிரி கற்றா போல் கதறுவித்தி வரவு நல்லாய் வரவு நில்லாய் நன்றிதுவோ திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே என்று சொல்லுகிறார். நின்ற இடத்தும் இருந்த இடத்தும் கிடந்த இடத்தும் எழுந்த இடத்தும் தொழுது கொண்டே இருக்கின்றேன் உன்னை. நமக்கு இத கேட்ட உடனேயே நமக்கு எது ஞாபகத்துக்கு வந்துடும், நம்முடைய பெரிய புராண பாடல். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணம் மிக்கார். கிட்டத்தட்ட அதே கருத்து தான். ஆக எப்போதுமே நம்ம அவரை மறக்காமல் வழிபட வேண்டும். நான் அப்படித்தான் வழிபட்டு கொண்டு இருந்தேன். ஒரு கால் அப்படின்னு சொல்றார். ஒருவேளை நான் உன்னை எப்பமாவது இந்த ஐம்புலன்களுடைய இந்த ஐம்புலன்களும் ஒற்றுமைப்பட்டு என்னை வந்து உன்கிட்ட போக விடாம தடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, சரி அந்த ஐம்புலன்களோட வசப்பட்ட நேரம் நான் உன்னை விட்டுட்டு இருந்தாலும் நீ என்ன இருக்க விட மாட்டேங்கிற, எப்படியாவது உன்னை நினைக்க வச்சிருது, நான் புலன் வசப்பட்டு நான் உன்னை மறந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தா உடனே நீ எப்படியாவது உன்னை நினைக்க வச்சிருத அப்படின்னு மிக அழகாக சொல்லி கன்றை பிரிந்த தாய் பசுவை போல கதற வைக்கிற என்ன, ஆனா என் எதிரில வந்து நிக்க மாட்டேங்கிற, இந்த செயல் உனக்கு ஏற்புடையதுதானா அப்படின்ட்டு வினவுகின்றார். எந்த காலத்திலையும் மறக்காம தொழணுங்கிறது இந்த பாடலின் மூலம் நமக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்த பாடல்ல, படுமதமும் இடவையிரும் உடைய களிருடைய பிரான் அடியறிய உணர்த்துவதும் அகத்தியனுக்கோத்தன்றே இடுவது புல் ஓர் எருதுக்கு ஒன்றினுக்கு வையிடுதல் ஒன்றினுக்குவையிடுதல் நடுவிதுவோ திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே அப்படின்னு சொல்றார். அதாவது நீ வச்சிருக்கிறது ரெண்டு எருதுகளை வச்சிருக்க, ஆனா ஒண்ணுக்கு புல்லு போடுற ஒண்ணுக்கு வைக்கோல் போடுற, இது நடுவு நிலைமைதானா அப்படின்னு கேக்குறாரு. இறைவனை எப்படி காட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விநாயக பெருமானை மகனாக உடைய தலைவனே அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட திருவருளை உணர்தல் பொருட்டு அகத்திய பெருமானுக்கு ஆகமங்களை எல்லாம் உபதேசிக்கின்ற அது புல்லு. அந்த மேம்பட்ட நிலையை நீ கொடுத்தது புல்லு, ஆனா எனக்கு உலகியல் விஷயங்களை தான் உணர்த்தி இருக்க, அப்ப இது வைக்கோல். ரெண்டு எருதுக்கும் ஒரே மாதிரி நீ புல்ல கொடுத்துருக்கணும் இல்லையா, அல்லது ரெண்டு பேருக்கும் ஒண்ணு போல வைக்கலதான் நீ கொடுத்துருக்கணும், ஏன் இது மாதிரி ஒரு பேதம் என்று இறைவனிடம் வினவுவது போல கேட்கின்றார். அதற்கு காரணம் பக்குவம் தான். அதற்கு அடுத்தபடியாக, மண்ணோடு விண்ணளவும் மனிதரோடு வானவர்க்கும் கண்ணாவாய் கண்ணாகாதொழிதலும் நான் மிக கலங்கி அண்ணாவோ என்று அண்ணாந்து அலமந்து விழித்தாலும் நன்னாயால் திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானேன்னு சொல்றார். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் வரையிலும் மனிதர்கள் இருந்து தேவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் நீதான் யாரு பற்றுக்கோடு, கண்ணாவாய்னா நீதான் பற்றுக்கோடு. அப்ப எனக்கு மட்டும் நீ எப்படி கண்ணாகாத ஒளிதல், இப்ப எனக்கு மட்டும் நீ எப்படி பற்றுக்கோடு இல்லாம இருக்கிற, நீ இப்படி என்ன புறக்கணிச்சேன்னா நான் ரொம்பவும் கலங்குவேன், அதனால நான் ரொம்ப மனம் வருந்தி அழைத்தாலும் நீ என்ன நெருங்கி நிற்க மாட்டேங்கிற, இதற்கு என்ன காரணம் என்று, அந்த விழித்தல் அப்படிங்கிறது உன்னை அழைத்தேன் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகின்றார். அடுத்து, வாடா வாய் நா பிதற்றி உனை நினைந்து நெஞ்சுருகி வீடாம் செய் குற்றேவல் எற்றே மற்றிது பொய்யில் கூடாமே கைவந்து குறுகுமாறு யான் உன்னை நாடாயால் திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே என்று சொல்லுகின்றார். தில்லையில நடனமாடக்கூடிய பெருமானே, நான் ரொம்ப வாட்டம் முற்று என்னுடைய வாயில் உள்ள நாவினால் குளறி அடைவு கேடாக பலவற்றையும் பேசி ஒன்ன விருப்புற்று நினைத்து மனகம் உருகணும். இதை தவிர வீடு வேர் அடைவதற்குன்னு வேற என்ன செய்ய முடியும்? குற்றேவல் அப்படின்னா சிறிய பணிவிடைகள், முக்கரணங்களால் இறைவனை வழிபடுவது ஒன்றுதான் நமக்கு வீடு வேர் அடைவதற்குரிய வழி. அதான் அந்த குற்றேவலை தவிர எனக்கு வேற என்ன வழி இருக்கு? அதனால நீ என்னை, நான் வந்து உன்னை கூடணுங்கிற மாதிரி நீ எனக்கு திருவுள்ளம் செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அதன் மூலமா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனுக்கு தொண்டு செய்யும் போது நான் செய்யறேங்கிற உணர்வு நமக்கு இருக்கக்கூடாது, சிவார்ப்பணம் செஞ்சிடணும். நான் எதை பயனா அடையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக பயனை கருதி இறைவனுக்கு நம்ம எந்த அத வழிபாடாகட்டும் தொண்டாகட்டும் எதுவுமே செய்யக்கூடாது. ஒன்னே ஒண்ணு, இறைவனை அடையணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள், அதன் அதற்காக மட்டும்தான் அதையும் கூட நம்ம தீர்மானிக்க கூடாது, நமக்கு பக்குவம் வந்து அவரே தருவார். உள்ள அந்த நிஷ்காமியம் அந்த பக்தி தான் இருக்கணும், காமிய பக்தி இருக்கக்கூடாது, தொண்டுலையும் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தம்பிரான்ங்கிற சொல்ல பார்த்தோம், தம்பிரான் பிரான்னா தலைவன், தம்பிரான்னா தனக்கு தலைவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். எம்பிரான் எனக்கு தலைவன், உம்பிரான் உமக்கு தலைவன் எடுத்துக்கலாம். அந்த தம்பிரான்ங்கிற சொல்லுக்கு தனக்கு தலைவனே இல்லாதவர்னும் ஒரு பொருள் இருக்கு. அப்படி இவருக்கு மேலாக யார் ஒருவரும் மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை நிகரில் இறைன்னு திருவருட்பயன் சொல்ற மாதிரி இவர் தான் எல்லாருக்கும் மேலாக இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அதுக்கு அடுத்தால என்ன சொல்றாரு? வாழா மால் அயன் வீழ்ந்து காண்பறிய மாண்பிதனை தோழார கையார துணையார தொழுதாலும் ஆளோனி உடையதுவும் அடியேன் உன் தாழ் சேரும் நாள் ஏதோ. இந்த ஒரு மாதிரி எண்ணம் நம்ம மனசுல வரணும், அது தானா வராது. இந்த பாடலை குறிச்சு வச்சுக்கோங்க, வேணாட்டடிகள் அருளிய பதிகத்துல 9வது பாடல் வாழாமால் அப்படின்னு துவங்குது. அடியேன் உன் தாள் சேரும் நாள் ஏதோ நமக்கு தெரியாது, எந்த பிறவியனும் தெரியாது, ஆனா எல்லா உயிருக்கும் முக்தி நிச்சயம் தானே. அதனால இதை சொல்லி சொல்லி நீ என்னை பக்குவப்படுத்திட்டேன்னா நான் வந்து உன்னை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வை நாம நமக்குள்ள வளர்த்து கொள்ளலாம். அதான் அழகா சொல்ற, திருமாலும் பிரம்மனும் உன் திருமேனிய பார்க்கணும்னு சொல்லி கையெல்லாம் உச்சி மேல குவித்து உன்னை தொழுறாங்க. உன் திருவடிக்கண் அப்படியே உன்னோட திருவடி துணை வேணும்னு நினைச்சு அவங்க தொழுதாலும், நீ அடியேனே அடிமையாக உடைய செயல் உடையாயோ, என்னை என்னைக்கு உன்னோட திருவடியில சேர்த்து கொள்வாய் அப்படின்னு மிக அழகாக எடுத்து காட்டியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இறைவனை வழிபடும் போது தோளார தொழணும், கைகளை உச்சி மேல் சேர்த்து தொழணும் அப்படிங்கிறது நமக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கு. துணைன்னு அதுல வருது பாத்தீங்கன்னா, அந்த துணைங்கிறது திருவடி துணை. அந்த திருவடி தான் நமக்கு எப்போதும் துணைங்கிறத நம்ம எந்த காலத்திலையும் மறக்க கூடாது. அடுத்து மிக அழகாக, பாவார்ந்த தமிழ் மாலை பத்தரடி தொண்டன் எடுத்து ஓவாதே அழைக்கின்றான் என்றருளின் நன்று மிக தேவே, தென் திரு தில்லை கூத்தாடி நாயடியேன் சாவாயும் நினை கண்டால் இனி உனக்கு தடுப்பரிதே அப்படின்னு சொல்றாரு. சுவாமிய விழித்து, நான் உன் மேல ஒரு தமிழ் மாலைய பாடி இருக்கிறேன், பாட்டு வடிவமாக ஒரு 10 பாட்டுகளை சேர்த்து உனக்கு ஒரு மாலையா தொடுத்திருக்கேன், நீ இத எடுத்துக்கொண்டு திருவுளம் பத்தி எனக்கு இப்பமே அருள் செஞ்சா ரொம்ப நல்லது, நான் நாய் போன்ற எழிந்தவன், நீ இப்ப அருள் செய்யலைன்னா நான் சாகர நேரத்திலேயாவது உன்னை தரிசிக்க கூடிய வாய்ப்பு கிட்டுவதை உன்னால் தடுக்க முடியாது, எப்படின்னு எனக்கு கொடுத்துதான் ஆகணும், ஏன்னா நான் உனக்கு மாலை பாமால சாத்திருக்கேன், எனக்கு கண்டிப்பாக காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். இவன் என்னை பன்னால் அழைப்பு ஒளியான் என்று எதிர்படுமே, சிவன் எனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனி அம்மான்ங்கிற பாடல அப்பர் சுவாமி இதே கருத்து தான் சொல்றாரு. ரொம்ப நாள் அழைத்து கொண்டே இருந்தால், இப்ப நம்ம வீட்டுல யாரோ வாசல நிக்காங்கன்னு சொல்லுவோம், அவங்க ஏதோ சத்தம் கொடுக்காங்க, நம்ம வாசல பார்த்து சரி யாரோ அது நமக்கு தேவையில்லை, அவங்கள்ட்ட போய் நம்ம பேசிட்டு கொண்ட பதில் சொல்ல வேண்டாம் இருந்தா அவங்க மீள 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 கூட்டுட்டே இருந்தா, ரொம்ப நேரம் கூட்டுட்டே இருந்தா நம்ம அது தாங்க மாட்டாம வாசல்ல போய் என்னன்னு பதில் சொல்ல போறோம் இல்லையா. ஏன் ஒரு தர்மன் கேட்க வந்திருந்தா கூட நம்ம அவங்களை ரொம்ப நேரம் அனுத்துனாங்கன்னா நம்ம அவங்களை கொண்டு ஏதாவது போட்டுருவோம். அத மாதிரி நம்ம இவரை அழைத்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக இவர் எதிர்பட்டுத்தான் ஆகும். இந்த பதிகம் படிக்கிறதெல்லாம் சுவாமி அழைக்கிறது தானே, அதனால கண்டிப்பாக அவர் எதிர்படுவார் என்று நமக்கு மிக அழகாக இந்த பதிகத்திலே எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நமக்கு திருவாளி அமுதனார் அவருடைய வரலாறையும் சிந்திக்கலாம். இவர் 7வது ஆசிரியர், திருவிசைப்பு ஆசிரியர்கள்ல திரு மயிலையில வைணவ அந்தனர் குலத்துல தோன்றி இருக்கிறார். சோழ நாட்டுக்கு அருகில இருக்கு, சீகாழிப்பதிக்கு அருகில இருக்கு திருவாளிங்கிற நாடு, அதோட தலைநகர் வந்து திருவாளிதான். இங்க எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமாலுக்கு பெயர் வந்து அமுதன் அப்படிங்கிறது. இவருடைய பெற்றோர்கள் அந்த திருவாளி அமுதனாரிடத்துல அளவிறந்த பக்தி கொண்டிருந்தனால, ஏன்னா அவர்கள் வைணவர்கள், அதனால தன்னோட மகனுக்கு திருவாளி அமுதன் அப்படின்னு பெயரிட்டு அழைத்தார்கள். இவர் வைணவ குடியில தோன்றினாலும் சிவபெருமான் மேல பேரன்பு செலுத்தி நல்ல அருளை பெற்றவர், சிவனடியாராக திகழ்ந்திருக்கிறார். தில்லை நடராஜ பெருமான தன்னோட குலதெய்வமாக நினைந்து வணங்கி வழிபட்டு வந்திருக்கிறார். பல தலங்கள்ல போய் திருப்பதிகம் பாடியிருக்காரு, ஆனா பெரும்பாலும் இவர் சிதம்பரத்துலதான் வசித்து வந்தார். அவர் தன்னை சொல்லும் போது மயிலையர் மன்னன் அப்படின்னும் அந்தணன் அப்படின்னும் பாடியிருக்கிறாரு. அவர் அந்த 2வது திருவிசைப்பாவோட திருக்கடைக்காப்புல வரைசை மாமதில் மயிலையர் மன்னவன் மறைவல்ல திருவாளி அப்படின்னு சொல்றாரு. மறைன்னு சொன்னதுனால அந்தன குலத்தினர் அப்படிங்கிறதும் புலனாகுது. 4வது பதிகத்தோட திருக்கடைக்காப்புல அரை சென்னல் வான் கரும்பின் சூழ்ந்த மயிலை, அணியானைகள் சூழ் மயிலைன்னு சொல்றாரு. அதனால மருத வளம் நிறைந்தது அப்படின்னு சொல்லும் போது மயிலாடுதுறை அப்படின்னு இதுல முடிவு செய்து அவருடைய பதியங்கள் 4 இருக்கு அப்படின்னு பாக்குறோம். 4 கோயில் என்று சொல்லக்கூடிய தில்லைக்குத்தான் பாடப்பட்டிருக்கு. இவருடைய காலம் எப்போ அப்படின்னு பாக்கணும்னா, 3வது பதிகத்துல 5வது பாடல்ல எடுத்த பாதம் மழலை சிலம்புன்ற தொடர்கள்லாம் வருது. முதல் ராஜராஜ சோழன், அதாவது 985 இருந்து 1014 வரைக்கும் உள்ள காலத்துல தஞ்சை பெரிய கோயில்ல கைங்கரியத்துக்காக நியமிக்கப்பட்ட அந்த தளிச்சேரி பெண்கள் சிலருக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டதாக கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. அதனால் இவருடைய காலம் முதல் ராஜராஜ சோழனுடைய காலம் அப்படின்னு அந்த காலத்துக்கு கொஞ்சம் முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய பதிகம் அந்த முதல் பதிகத்துல பாத்தீங்கன்னா அப்படியே இறைவனை பாதாதி கேசமாக வருணித்திருக்கின்றார் அப்படின்னு பாக்குறோம். இதுல முதல் பாடல்ல சொல்றாரு, இறைவனை வர்ணித்தி கொண்டே வந்து என்ன சொல்றாரு, மையல் மாதொரு கூரன் அப்படின்னு தொடங்குற பாடல், அதுல என்ன சொல்றாரு, நீ கையில கனலையும் மழுவையும் ஏந்துகின்றாய், நிறைந்த தீயடை கூத்தாடுபவனாக உள்ள உன்னுடைய சிவந்த பாதங்கள் எங்க இருக்கு தெரியுமா, என் மனத்தினுள் இருக்கின்றது. அதனால அது தன்னோட இருப்பிடமாக என் மனதை வைத்திருக்கின்றது. நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அப்புறம் சுவாமிகள் சொல்லுவாங்க இல்லையா அப்படின்ட்டு அழகா சொல்றப்போ, என் மனசுல வந்து பொருந்தி அதை இருப்பிடமாக கொண்டது எவைன்னு கேட்டா நடராஜ பெருமானுடைய திரு சிவந்த திருவடிகள் அப்படின்னு அழகாக சொல்லுகின்றார். இரண்டாவது பாடலை பாடும்போது என்ன சொல்றாரு, அவர் பாதத்தில் திருப்பாதத்தில் அணிந்திருந்த சிலம்பு கழல் வீர கழல் கிங்கிணின்னு சொல்லக்கூடிய சதங்கை இது எல்லாம் என்னுடைய மனத்தில் இருக்கின்றது. அப்போ முதல் பாடல் என்ன சொல்லுது, இறைவனுடைய திருவடியை நினைத்து தியானம் செய்யுங்கள். இரண்டாவது பாடல்ல நமக்கு என்ன சொல்றாரு, அவர் திருப்பாதத்தில் அணிந்திருந்த வீர கழல் சிலம்பு சதங்கையை வைத்து தியானம் செய்யுங்கள். நீங்க கண்ணை மூடி தியானம் பண்ணா உங்களுக்கு தியான பொருளா இதெல்லாம் தெரியணும் அப்படி. மூணாவது பாடல்ல சொல்லும் போது, ஆடும் கூத்தன் மணிபுரை தரு திரண்ட வான் குரங்கு அப்படின்னு சொல்றாரு. வல்லினர இந்த இடத்துல குரங்குன்னு, குரங்குன்னா தொடைன்னு அர்த்தம். இப்ப சுவாமியுடைய திருத்தொடை என் சிந்தையில் இருக்கிறது, திரண்ட துடைகள் என் சிந்தையில் இருக்கிறது, என் மனதில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நாலாவது பாடல்ல சுவாமி அணிஞ்சிருக்கக்கூடிய பூநூலும் கச்சும் அது என்னோட மனசுல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சூழ்ந்த பாய்புலி தோல்மிசை தொடுத்து வீக்கும் பொன்னூல் தன்னினோடு தாழ்ந்த கச்சதன்றே தமியேனை தளர்வித்ததே. அத நான் நினைச்சு உன்னை நினைச்சு தியானம் பண்ணும்போது அப்படியே நான் தளர்கின்றேன், என் உள்ளம் தளர்கிறது என்று சொல்கிறார். அஞ்சாவது பாடல்ல அழகா சொல்றார், பந்தபாசம் எல்லாம் அற பசுபாசம் நீக்கிய பன் முனிவரோடு அந்தனர் வணங்கும் அணியார் தில்லை அப்பளவன் என்று இறைவனை விளிக்கின்றார். அதாவது மாயை கன்மம் இது செயற்கை, இயற்கையா உள்ளது ஆணவம், இதெல்லாம் நீங்கிய முனிவர்களோடு அந்தணர்கள் இருந்து வணங்கக்கூடிய தலம் எது, திரு தில்லை நகர். அங்க சுவாமியுடைய திருமேனி செந்தளல் புரை திரு மேனி அப்படின்னு காட்டுறது, திருவாசகத்துல வந்த மாதிரியே காட்டுறாரு. அந்த மேனியும் திருமேனிய சொல்லியாச்சு, அதில் திகழக்கூடிய திருவயிறு இறைவனுடைய திருவயிற்று பகுதியையும், அதில் இருக்கக்கூடிய உந்தி வான் சுழி அந்த கொப்புள் சுழியவும் என் மனசுல நான் வைத்திருக்கிறேன் தியான பொருளாக என்று மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார். அப்ப சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பாச நீக்கம் இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. பசுக்கள் பாசத்தால் பிணிக்கப்பட்டுள்ளனர், அந்த பசுக்களின் பாசத்தை நீக்குபவர் பதியாகிய அந்த பசுபதி தான், அந்த பசுக்களின் பதியாகிய பசுபதி தான் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்றாரு, அவர் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் அப்படின்னு சொல், உதர பந்தனம் என்று மிக அழகாக அதற்கு அடுத்த பாட்டுல நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக அதற்கு அடுத்த பாடல்ல சொல்றாரு, உன்னுடைய திருக்கரங்கள் அப்புறம் உன்னுடைய திருத்தோள்கள் மார்பில் நீ அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் வினையே நான் செஞ்ச எப்பேற்பட்ட வினையே நானு, ஆனா என்னை மெலிவிக்கணும் இதெல்லாம் நான் நினைச்சு நினைச்சு நம்முடைய தலைவன் இப்படி இருக்கிறான்னு நான் தியானம் பண்றேன், அதனால என்னுடைய உள்ளத்தை உருக்கி என்ன மெலிய வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல்ல இறைவனுடைய செய்ய வாயின் முறுவலும் திகழும் திருக்காதும் காதின் மாத்திரைகளோடுடைய தோடும் அன்றே அடியேனை ஆட்கொண்டனவே அப்படின்னு சொல்றாரு. முறுவல் வாய் சொல்லியாச்சு, குமன் சிரிப்பு சொல்லியாச்சு, அதனால பற்களும் அதுல பெறப்படுது. ஆக அப்படி மாத்திரைங்கிறது காதல் அணியக்கூடிய ஒரு அணிகலன், அப்புறம் தோடு, இது எல்லாமே எனக்கு தியான பொருளாக இருக்கிறது என்று சொல்லி, அதற்கு அடுத்த பாடல்ல இறைவனுடைய திருமுகம் அந்த திருமுகத்துல இந்த மற்றவர்களை போல இருக்கக்கூடிய ரெண்டு கண் மட்டும் இல்லாம நெற்றியில் இருக்கக்கூடிய நாட்டம்னா கண்ணு, நெற்றியில் இருக்கக்கூடிய நெற்றி கண், அதுவும் என் நெஞ்சில் தெளிக்கின்றது அப்படின்னு அழகாக சொல்லி அதற்கடுத்த பாடல்ல இறைவனுடைய திருமுடியானது முறுக்கு வார்சிகை தன்னோடு அழகா அது எங்க இருக்குன்னா எனக்குள்ள நிறைஞ்சு நிக்குது அப்படின்னு சொல்ல, உன்னுடைய சென்னி வந்து பெரைகோள் சென்னி வந்து என் மனதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதற்கு அடுத்த நிறைவு பாடல்ல தூவி நீரோடு பூ அவை தொழுதேத்து கையினராகி மிக்கதோர் ஆவியுள் நிறுத்தி அமர்ந்து ஊறிய அன்பினராய் தேவர்தாம் தொழ ஆடிய தில்லை கூத்தனை திருவாளி இவை சொல்லிவை மேவ வல்லார்கள் விடையான் அடி மேவுவரே அப்படின்னு சொல்லிட்டார். யாரெல்லாம் சிவபூஜை செய்கின்றார்களோ அவங்கெல்லாம் அதான் நீர் அபிஷேகம் பண்ணணும், பூவை தூவணும், அதெல்லாம் செஞ்சு யாரு இறைவனை நல்ல அன்போட வழிபடுகின்றார்களோ சிவபூஜை செய்கின்றார்களோ அவங்கெல்லாம் எங்க இருக்கலாம்னா விடையான்ங்கிறது சிவபெருமான் தான், அவருடைய திருவடியின் கீழ் இருக்கலாம் என்று மிக அழகாக அந்த திருவடி பேரு எப்படி கிடைக்குங்கிறது சொல்றாரு. சிவபூஜை தான் தவம்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவபூஜை அல்லாத மற்ற தவங்கள் புவன போகங்களை தந்துட்டு அப்படியே போயிரும். சிவபூஜை ஒண்ணுதான் பிறவியவே போக்கும். அதனால தவம் முதலாகும் அந்த தவம் செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம தில்லை புராணத்துல. அப்ப எல்லா தவத்துக்கும் மேலான தவம் வந்து சிவபூஜை, சிவபூஜைக்கு மேலான தவம் எதுவும் இல்லை என்பதை நாம் மனதிலே கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை மிக அருமையாக நமக்கு இதிலே அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி, இதுகாரும் இந்த சிந்தனையை நமக்கு சிந்திப்பதற்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதனை இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறி ஒரு வாழ்த்து பாடலை பாடி நிறைவு செய்யலாம். அஞ்செழுத்தும் வாளி வாளி அருணை வாழி அருணையான கஞ்சமுற்ற சரணம் வாழி கருணை வாழி கருணை போன் மஞ்சு பெற்ற வானம் வாழி வையம் வாழி வையம் மேல் தஞ்சமுற்ற நீரும் வாழி சைவம் வாழி வாழியவை என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.